நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சங்கீதம் 145:3.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று உன்னத பாட்டு 6:1 முதல் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்கிறேன் உன்னத பாட்டு 6:1. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்பொழுது எருசலேமின் குமாரத்திகள் அவ்வளவு அவநம்பிக்கை உள்ளவர்களாக குறைவுள்ளவர்களாக இல்லை. அவர்கள் மணவாட்டியுடன் சேர்ந்து மணவாளனை கண்டுபிடிப்பதிலே உதவ விரும்புகிறார்கள். மணவாட்டி மணவாளனை குறித்து கூறின அந்த ஆச்சரியமான காரியங்களை எருசலேமின் குமாரத்திகள் காண விருப்பமுடையவர்களாக மாறுகிறார்கள். மணவாட்டி கூறிய காரியங்களிலிருந்து அவர் மிகவும் அற்புதமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே அவரை தாங்களே காணவும் விரும்பினார்கள். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்றே வேதம் சொல்கிறது. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வாக்கு பண்ணியுள்ளார். இங்கே மணவாட்டியும் எருசலேமின் குமாரத்திகளும் தேடுகிறார்கள். கண்டுபிடித்தார்களா? பாருங்கள், உன்னத பாட்டு 6:2-3. தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்த வர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நேசர் எங்கே சென்றார் என்பதை இப்பொழுது மணவாட்டி கண்டுபிடித்து விட்டாள். எனவே அவள் முழு நம்பிக்கையும் மிகுந்த திருப்தியும் மிக்க மகிழ்ச்சியையும் அடைந்தாள். நேசர் தோட்டத்திற்கு சென்றார் என்று கண்டுகொண்டாள். ஆம் அருமையானவர்களே, நாம் நம்முடைய நேசரை மக்கள் கூட்டம் நிறைந்த இடத்திலோ சந்தை வெளியிலோ காண முடியாது. அவரை அமைதியான தோட்டத்திலேதான் காண முடியும். அமைதியான வேத தியானத்தினாலும் மற்றும் ஜபம் ஊழியத்தின் மூலமாகவும் நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் தோட்டத்தில் காணப்படுகிறார். மணவாட்டி மணவாளன் எங்கே காணப்படுகிறார் என்று கண்டுகொண்டாள். தொடர்ந்து உன்னத பாட்டு 6:4-9 பாருங்கள். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈனுகிறவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். என் பிரியமே, நீ திருசாவை போல் சௌந்தரியமும் என்று 4 வசனத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். இந்த பகுதியிலே மணவாளன் கொடுக்கிற அழகான பதிலை பார்க்கிறோம். மிகவும் சோகத்தோடு பொறுமையோடு நீண்ட நேரம் தம்முடைய பிரசன்னத்தை தேடிய மணவாட்டிக்கு அவர் தரும் அருமையான பதில் இது. மூடி ஸ்டூவர்ட்ஸ் என்பவர் இதற்குரிய பின்னணியத்தை அழகாக விளக்குகிறார். கானானிய அரசர்களிலே ஒருவனுக்கு இந்த திருஷா என்பது தலைநகரமாக ராஜ நகரமாக விளங்கியது. பிறகு சில காலம் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் அவ்விதமாக திகழ்ந்தது. இந்த வார்த்தைகள் திருசா நகரின் அழகையும் சிறப்பான அமைவிடத்தையும் விளக்குகிறதாக இருக்கிறது. சோம்பியிருந்த, சோகமடைந்திருந்த, பாதிக்கப்பட்டிருந்த மணவாட்டியை பார்த்து மணவாளன் எவ்வளவு இரக்கமான கிருபையான வார்த்தைகளை கூறுகிறார் என்று கவனித்தீர்களா? நீ திருசாவை போல் சௌந்தரியம் உள்ளவள். ஆனால் இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மணவாட்டி இப்படிப்பட்ட குறைபாடுள்ள நிலைமையிலே காணப்பட்ட போதும் அவருடைய அன்பில் குறைவில்லை. அவர் எப்பொழுதும் போலவே நேசிக்கிறார். யோவான் 13:1 வசனத்தின் பின்பகுதியை பார்த்தால், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் மாறினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உன்னது பாட்டு 6:10 சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை கர்த்தர் எவ்விதம் பார்க்கிறார்? இதைத்தான் இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. நாம் ஒருவேளை நம்முடைய கண்ணோட்டத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 4:16 இவ்விதமாய் சொல்கிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று தேவனுடைய கண்ணோட்டத்தை அங்கே பார்க்கிறோம். அவர் தனக்கு சொந்தமானவர்களை அழைத்துக் கொள்வார். சபையானது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது தேவ தூதர்களின் பரம சேனை அதை காணும்போது மிக்க வியப்புறுவார்கள். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நமக்கும் அவருக்கும் வியப்பான காரியம்தான். அப்பொழுது தேவதூதர்கள் சபையை பார்த்து, சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று சொல்வார்கள். இதேபோல கிறிஸ்துவும் சபையும் இணைக்கப்படுகிற நிகழ்ச்சியின் நிலை நாம் பழைய ஏற்பாட்டிலும் அருமையாக காண்கிறோம். ஈசாக்கு வயல்வெளியிலே நடந்து கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒட்டக கூட்டம் வருவதை கவனித்தான். ரெபேக்காள் அந்த ஒட்டகங்கள் ஒன்றிலே பயணம் செய்து வந்தாள். எஜமான் வருகிறார் என்று அறிந்தபோது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி மணவாளனை சந்திக்க வருகிறாள். இவ்வளவு அருமையான ஒரு ஓவியம் இது இல்லையா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே செல்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம். இப்பொழுது மணவாட்டியின் பதிலை பார்க்கிறோம். உன்னது பாட்டு 6:11-12 பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. இங்கே நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுகிற 3 தோட்டத்தை பார்க்கிறோம். மூடி ஸ்டீவார்ட் என்பவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, 1 தோட்டம் இளவேனிற் பருவத்தில் உள்ளது. இதிலே பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது. இங்கே எதுவும் விளைந்ததாக இல்லை. 2 தோட்டம் இலையுதிர் காலத்தில் உள்ளது. இதிலே வாசனை திரவியமும் விளைந்த கனிகளும் இருக்கின்றன. இதில் எல்லாமே விளைந்த நிலையிலே காணப்படுகிறது. 3 தோட்டம் குளிர்காலத்தின் இறுதி காலத்திலே தோன்றுகிறது. புதிய இளவேனிற் காலம் தோன்றக்கூடிய வாய்ப்போடு உள்ள சூழ்நிலையிலே இந்த தோட்டம் காணப்படுகிறது. குளிர்காலம் காணப்பட்டாலும் புதிய இளவேனிற் காலம் வருகிறதா இருக்கிறது. இதிலே தோட்டத்திலுள்ள மரங்கள் பூத்து குலுங்கும். ஆகவே மணவாட்டி வாதுமை தோட்டத்திற்குள்ளே நடந்து செல்கிறாள். பள்ளத்தாக்கிலே பூத்திருக்கிறதை பார்க்க செல்கிறாள். திராட்சை செடிகள் துளிர் விட்டதையும் மாதுளை செடிகள் பூத்திருப்பதையும் கண்டு மகிழச் செல்கிறாள். இந்த காரியத்தை ஸ்டீவார்ட் என்ற அந்த தேவ அறிஞர் இயேசு கிறிஸ்துவின் சீடரின் அனுபவத்திற்கு ஒப்பிட்டு கூறுகிறார். இயேசு பரமேறி சென்றவுடன் சீடர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் இளவேனிற் காலத்தின் துவக்கத்தில் பூக்கின்ற புதிய மலர்களை காணச் செல்கிறார்கள் என்று இதை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:27 வசனத்திலே காணப்படுகிறபடி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை, புதிய பொக்கிஷம் போலானது. இவர்கள் இந்த இரகசியங்களை ஐக்கியப்பட்டு திறந்து பார்த்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எதிர்பாராத வகையிலே எதிர்பாராத வல்லமையோடு அவர்கள் மேல் வந்து இறங்கினார். இந்த சம்பவத்தை உன்னத பாட்டு 6:12 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தவிர வேறு வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாது. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. அதே போன்று நாம் இன்னொரு காரியத்தையும் இங்கே பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தோட்டம். இந்த முழு தோட்டத்திலும் வாதுமை பழம் காணப்படுகிறது. அது உடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. நாம் தான் அந்த வாதுமை பழ கொட்டைகளை உடைத்து அதில் உள்ள சத்தான பருப்புகளை சுவைத்து பலனடைய வேண்டும். இயேசுவின் மணவாட்டியாகிய நாம் அந்த பழத்திற்காக காத்திருந்து அதை உடைத்து உண்டு மகிழ வேண்டும். உங்களுக்கு அந்த சுவையான சத்தான வேத வசனத்தை உடைத்து உண்ண விருப்பமுண்டா? பொறுமை உண்டா? சற்றை சிந்தித்து பாருங்கள். உன்னத பாட்டு 6:13 வாசிக்கிறேன். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். கிறிஸ்துவின் மணவாட்டி கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடாக காலங்காலமாக இருந்து வருகிறாள் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 2:6 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உலகமும் நம்மை காணப்போகிறது. நம்மில் யாருமே பரலோகம் செல்ல பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே நாம் அங்கே இருப்போம். கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்து அவரை நமக்கு கொடுத்து விட்டதனாலே இந்த பாக்கியத்தை பெறுகிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் அவருடைய மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் அங்கே இருக்கப் போகிறோம். சூலமித்தியாகிய நம்மை சபையாக எடுத்துக் கொள்வதற்கு இவ்வாறு திரும்பி வா, திரும்பி வா என்று தேவன் அழைக்கிறார். நம்முடைய நாடு பரலோகம். நாம் பரலோகத்தின் குடிமக்கள். எனவே நாம் அங்கேதான் திரும்பிச் செல்ல வேண்டும். அங்கே இருந்துதான் இந்த பூமிக்கு வந்தோம். அங்கேயே நாம் திரும்பிச் செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆனால் அநேகருக்கு அப்படி அங்கே திரும்பிச் செல்ல விருப்பமில்லை. பூமியையே நிரந்தரமான வீடாக கொள்ள விரும்புகிறார்கள். இது நிரந்தரம் என்று நம்புகிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆகவே மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை பார்த்து திரும்பி வா என்கிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தொடர்ந்து உன்னத பாட்டு 7 பார்ப்போம். இந்த 7 முதல் 9 மணவாளன் மணவாட்டியிடம் கொண்டிருக்கின்ற மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு அழகான உருவகத்தை கொண்டும் விளக்குகிறதை பார்க்கலாம். ஹாரி என்னும் தேவனுடைய மனிதர் இவ்வாறு கூறுகிறார், நாம் அவரில் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் அவர் நம்மில் மிக்க மகிழ்ச்சியுடையவராக இருக்கிறார் என்று நாம் அறிவது மிகவும் ஆச்சரியமான காரியம். நாம் ஒரு நாளில் முற்றிலும் அவரிலே மகிழ்ந்திருப்போம். ஒரு நாளில் அவர் நமக்கு எல்லாவற்றிற்கு எல்லாவுமாயிருப்பார். ஆனால் இப்பொழுது இங்கே இருக்கிற வரையிலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நாம் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அவள் அவருடைய அன்பின் வெளிப்பாட்டினை கேட்கும்போது அவளுடைய இருதயம் ஸ்திரப்படும், அவள் ஐக்கியத்தையும் புத்துணர்வையும் பெறுவாள் என்கிறார். இங்கே 7:10 பாருங்கள். தன்னுடைய நேசரை பற்றி அவள் என்ன சொல்ல நினைத்தாளோ அவை அனைத்தையும் ஒரே வசனத்திலே கூறிவிடுகிறாள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்கிறாள். மணவாட்டி, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று இருமுறை கூறுவதை நாம் முந்தின அதிகாரங்களிலே பார்க்கிறோம். இங்கே கூறப்படுகிற இந்த வார்த்தைகள் முழுமையை காட்டிலும் மிகவும் சிறந்ததொரு நிலைமையை சொல்கிறது என்று மூடி ஸ்டீவார்ட் என்பவர் சொல்கிறார். அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று ஒரு விசுவாசி சொல்லக்கூடிய அளவிலே கிறிஸ்து தன் மீது கொண்டுள்ள அன்பின் வலிமையை அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் நம்மை நேசிக்கும் அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதே மிகவும் ஆச்சரியமான காரியம். என்ன ஒரு ஆச்சரியமான கிருபை அது! அதே வேளையிலே அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நாம் அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறோம்? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. நாம் அந்த அன்பிற்கு பிரதியுத்தரமாக என்ன காரியத்தை அவருக்கு செய்திருக்கிறோம்? இதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பை நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் என்று சொல்கிறவர்களே பாக்கியவான்கள். நான் என் நேசருடையவள் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? அநேகர் நாம் உலகத்துக்குரியவன் என்றும் பணத்திற்குரியவன் என்றும் பாவத்திற்குரியவன் என்றும் நம்முடைய சொல்லாலோ செயலாலோ காண்பிக்கிறோம். நாம் அவருக்குரியவர்களும் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறார். நாம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், ஏனெனில் அவர் நம்மை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கே சொந்தமானவர்கள். இந்த ஒரு நிலைமையை நாம் அடையும் பொழுது அவருடைய பிரியம் நிச்சயம் நம்மேல் இருக்கும். தொடர்ந்து 8 வருவோம். உன்னது பாட்டு 8:1 ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் என்ற வார்த்தைகள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனை குறிக்கிறது. மிகவும் நெருங்கிய உறவுமுறை. இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வாறு சகோதரன் உறவாக இருக்கிறாரோ அதே போன்றதொரு உறவை இது குறிக்கிறது. எபிரேயர் 2:16-17 சற்றை பாருங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 2:16-17 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அவர் நம்முடைய மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்புமானார். நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். அநேகர் தாங்கள் கிறிஸ்துவை நம்புகிறதை கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை வெளியே சாட்சியாக சொல்ல அஞ்சுகிறார்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகளாயும் இருப்பார்கள், ஆனாலும் அவரை நேசிப்பதை வெளியே கூற மாட்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் அவரை பற்றி வெளியே சொல்ல அஞ்சுவீர்களானால் அவரில் அன்பாயிருக்கிறேன் என்றும் சொல்ல வேண்டாம். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்குமானால் நீங்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் உங்களை நிந்திக்க மாட்டார்கள். ஆகவே சாட்சியுள்ள வாழ்க்கை அவசியம். அதோடு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிக்கையும் அவசியம். உன்னை பாட்டு 8:2 நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர், கந்த வர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பழத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். மணவாட்டி மணவாளனுக்கு கொடுக்கும் காரியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு நம்முடைய தகுதிக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்றாற்போல மிகச் சிறந்ததை கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கென்று எல்லாவற்றையும் சேர்த்து அவருக்கே எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். சிறந்ததை, தெரிந்தெடுத்ததை கொடுக்க வேண்டும். உண்மையிலே பார்த்தால் உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே அவர் நமக்கென்று தெரிந்தெடுத்து நமக்கு தந்தவை. நாம் அவற்றை அனுபவிக்கும் அதிகாரத்தை மட்டும் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம். பொருட்களின் உரிமையாளர் அவரே. ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு படைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மேலும் இது இறுதியிலே நடைபெற உள்ள ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை குறிக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று லூக்கா 22:18 இயேசு சொன்னது போல, ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் இடையே நடைபெறும் திருமண விருந்திலேயே கிறிஸ்து திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பார். அடுத்ததாக உன்னத பாட்டு 8:5 பாருங்கள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உமை பெற்றாள், அங்கே உமை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு என்று இங்கே சொல்லப்படுவதை கவனித்தீர்களா? தேவனை சார்ந்து அவர் மேல் சாய்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். முதிர்ந்த விசுவாசிகளுக்கு அடையாளம் இதுதான். அந்த விசுவாசி தேவனை முற்றிலும் சார்ந்து கொள்வான். தன்னை பலவீனமானவனாகவும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவனாகவும் அவர் மேல் அன்புள்ளவனாகவும் எண்ணி செயல்படுவான். நாம் இள வயதிலே ஏசாயா 40:31 சொல்கிறது போல, கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புகிறவர்களாய் இருப்போம். அவருடைய நேச கொடி நம்மேல் பறக்கிறதாக இருக்கும். நம்முடைய மனித பலத்தில் களைப்படையாதபடி நாம் காணப்படுவோம். ஆனால் நம்முடைய வயது ஏற ஏற நாம் அவரை இன்னும் அதிகமாகவே சார்ந்து கொள்கிறோம். ஒரு குழந்தையைப் போல தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறோம், அவரை சார்ந்து கொள்கிறோம். இறுதியாக நாம் அவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளும்படி அவர் நம்மை வைப்பதை உணர்ந்தவர்களாக, என்னால் ஒன்றும் இயலாது ஆனால் அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறோம். இவ்வாறு நாம் சொல்லுகிற நிலைமைக்கு வரும்பொழுது அவர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். அடுத்து, கிச்சிலி மரத்தின் கீழே உம்மை எழுப்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நேசரை எவ்வாறு எழுப்ப முடியும்? மணவாட்டி கிச்சிலி மரத்தின் கீழ் வைத்து அவரை எவ்வாறு எழுப்பினாள்? கிச்சிலி மரத்தின் கீழ் அமர்வது என்பது தியானத்தை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது. மணவாளன் தோட்டத்தில் அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறவர். அவரை நாம் நம்முடைய தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் போராடி மேற்கொள்கிறோம், அவரை எழுப்பி விடுகிறோம். சீடர்களோடு படையிலே சென்ற இயேசு நித்திரையாயிருந்தார் என்று பார்க்கிறோம். புயலோடு போராடிய சீடர்கள் இறுதியாக இயேசுவை எழுப்பிவிட்டார்கள். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார் என்று வாசிக்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலேயும் அவர் ஒருவேளை நித்திரையாயிருப்பது போல காணப்படலாம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபித்து தியானித்து அவரை தேடி எழுப்பிவிட வேண்டியது அவசியம். அவரை நம்முடைய காரியங்களிலே தலையிடும்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். அங்கே உமது தாய் உமை பெற்றாள், அங்கே உமை பெற்றவள் வேதனைப்பட்டு உமை பெற்றாள் என்று கூறுவதை கவனியுங்கள். அதாவது, கிறிஸ்து நம்மிலே நம்முடைய இருதயத்திலே உருவாகி உலகத்திலே பிறக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாய பவுல் கலாத்தியர் 4:19 என்ன சொல்கிறார்? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும். நாம் அவரை சுமந்து சென்று அறிவிக்க வேண்டும். நாம் பாவ உணர்வு அடையும் பொழுது வேதனை அடைகிறோம். ஆகவே அவரிடத்திலே ஓடி வருகிறோம். அவர் நம்மில் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தருகிறது மட்டுமல்ல, அவர் நம்மில் வருகிறார். அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள் நம்மில் வந்து அவரை நம் இருதயத்திலே உருவாக்குகின்றன. பிறகு நம் மூலமாக மற்றவர்களுக்கும் தேவ அன்பு கடந்து செல்கிறது. நாம் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலம் போல ஆகிவிடுகிறோம். அவ்வாறு நாம் அவரை உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது, அவரை அறிவிக்கும் பொழுது வேதனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் வரலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் நாம் கலங்க தேவையில்லை. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். நாமும் அவரோடு கூட உலகத்தை ஜெயிக்க முடியும். யோவான் 16:21 என்ன வாசிக்கிறோம்? ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் ஆத்மாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உண்டாகிற சந்தோஷத்தினாலே அந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் மறந்து போய்விடுவோம். அருமையானவர்களே, கிறிஸ்து உங்களிலே உருவாகி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற உங்களிலே அவர் இருக்கிறார். அவரை உலகத்திற்கு கொடுக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அநேக உள்ளங்களிலே அவரை பிறக்க செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நாம் நேசரை முற்றிலும் சார்ந்து கொண்டவர்களாக இருப்போமானால் அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் நேசரை சார்ந்து கொண்டதனால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பார்த்துவிட்டு உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. நிச்சயமாக மற்றவர்களையும் இந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்துவீர்கள். கர்த்தர் தாமே அந்த கிருபையை உங்களுக்கும் தருவாராக. ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44 அதிகாரம் 22 வசனத்தின் முன்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.